الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتخذ الله إبراهيم خليلا صدق الله العظيم سروا كفل انفوهل شيئم இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த இறைவனின் உயரிய பேரை கூறிய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபியவுன்கள், சபவு சாபியங்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா என்று பிரார்த்திக்கின்றேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை எல்லா இடங்களிலும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து கொள்ளுங்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய முஸ்லீம் உம்மத்துக்காக தியாகம் செஞ்ச முக்கியமான ஒரு நபியுடைய குடும்பத்தை பற்றி பேசக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு நிறைய சேவை செய்தவர்கள். அவர் சிறு பிராயம் முதல் வாலிபம் உட்பட வயோதிப காலத்திலும் அல்லாஹ் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நபி. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல சோதனைகளை கொண்டு சோதித்தான். பல கலிமாக்களை கொண்டு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். அந்த எல்லா சோதனைகளிலும் மனம் தளராமல் பூர்த்தி செய்தார்கள். எல்லா சோதனைகளையும் தனக்குரிய அல்லாஹ் என்னை நேசத்துக்குரியவராக மாற்றுவதற்கு இது ஒரு வழி என்று அதெல்லாம் லேசாக பயன்படுத்தி கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு சோதனை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் எந்த அளவு அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கு என்பதற்காக அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த உள்ளத்துல யார் இருக்கிறான் என்பதை பார்ப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த சோதனையிலும் அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்தை பற்றி சொல்கின்ற போது இது ஆரோக்கியமான உள்ளத்தோட சாந்தியான உள்ளத்தோட அல்லாஹ் வந்த சமயம் என்று அல்லாஹுடைய உள்ளத்தை பற்றி அழைக்கிறான். மறுமையில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பதும் மறுமையில் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பதும் சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாளைய மறுமையில நிம்மதி என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதலாவது சோதனை இந்த உள்ளத்தை அல்லாஹ் சோதித்து பார்த்தான். இந்த உள்ளம் அல்லாஹுக்குரியது என்பதை அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தின் மூலமா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் ஒரு சோதனை கண்ணியமானவர்களை அல்லாஹ் கொடுத்தான். அதுதான் மிகப்பெரிய ஒரு சோதனை. அதுதான் மிகப்பெரிய ஒரு சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு சந்தர்ப்பத்தில் நெருப்புல போடுறதுக்கு நம்ரூத் மன்னன் முன்னு வருகிறான். அந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனம் தளர இல்லை. அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அதையும் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கின்றான். அவர் விக்கிரக ஆராதனை கூடாது என்று மக்களை எச்சரித்து வந்தவர், அல்லாஹுவை வணங்குங்கள் என்று தௌஹீத் பிரச்சாரத்தை செய்தவர். இப்படி செய்திருக்கின்ற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், பெரிய ஒரு நெருப்பு குண்டங்களை மூட்டி அதிலே போடுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அல்லாஹ் பரிசுத்து அல் குர்ஆன் சொல்கிறான், அவரை நீங்க நெருப்புல போட்டு பத்த வைங்க, உங்களுடைய விக்கிரகங்களை ஏசுறாரே இந்த இப்ராஹிம் சொல்லக்கூடியவர், இவருக்கு பழி தீக்கணுமா, இவரை நெருப்புல போட்டு உங்களோட பழி தீத்து கொள்ளுங்க என்பதாக அந்த மக்கள் சொல்றாங்க. நெருப்புல அவர்களை போடுறார்கள். அல்லாஹு தஆலா நெருப்புக்கு கட்டளையிடுகிறான், நெருப்புல எந்த அல்லாஹ் பத்தக்கூடிய சக்தி வச்சானோ நெருப்பை நீ பத்துவாய், ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது நீ பத்த கூடாது, நெருப்பே அவருக்கு சாந்தியை கொடு, அவருக்கு நீ அமைதியை கொடு, அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை இருக்கிறான். அல்லாஹ் இறுதியில சொல்லுறான், கண்ணியமானவர்களே, அவர்கள் சூழ்ச்சி செய்ய நாடினார்கள், அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூழ்ச்சி செய்ய நாடினார்கள், ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூழ்ச்சியில மாட்டிக்கொள்ள, யாரெல்லாம் சூழ்ச்சி செய்ய நாடினாங்களோ அவங்களைத்தான் அல்லாஹ் அந்த அழிவுல போட்டான் என்று சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது சோதனை, அந்த உடம்பு கொண்டெல்லாம் சோதித்தான், அதிலும் வெற்றி பெற்றார்கள். இன்னொரு வகையான சோதனை அல்லாஹ் கொடுத்தான், கண்ணியமானவர்களே, தன்னுடைய முழு செல்வத்தையும் விருந்தாளியர் கொடுக்குமாறு அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த சோதனையும் வெற்றி பெற்றார்கள். அதையும் பரிசுத்த அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், சங்கையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சங்கையான விருந்தாளிகளை எப்படி கௌரவப்படுத்தினார், எப்படி அவங்களை அவர் கவனித்தார் என்ற விஷயம் அந்த விருந்தப்பட்டி செய்தி நபி உங்களுக்கு கிடைக்கலையான்னு அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லித்தாரான். கண்ணியமானவர்களே, அந்த சோதனையிலும் வெற்றி பெற்றார்கள். அதற்கு பின்னால இன்னும் ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்தான், பிள்ளையே இல்ல, மிகவும் அதாவது பிள்ளை கிடைக்காது என்று தன்னுடைய மனைவி இருக்கக்கூடிய அந்த காலத்துல அந்த மனைவிக்கு அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்கிறான். குழந்தைய கொடுத்து விளையாடக்கூடிய பருவத்துல வாப்பாட்ட சொல்றான், அறுக்குமார் தன்னுடைய தந்தை, கண்ணியமானவர்களே, தந்தை அந்த குழந்தையை அறுப்பதற்கு முன் வருகிறான். எவ்வளவு பெரிய சோதனை, அதிலும் பின்வாங்க இல்ல, அதிலும் பின்வாங்க இல்ல, அதுலயும் முன் வந்தார். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவர்கள் அந்த சோதனையை நிறைவேற்ற, அல்லாஹ்வால் வந்த அந்த கட்டளையை நிறைவேற்ற அறுப்பதற்கு முயன்ற போது கத்தியை அழகாக கூறாக்கி என்ன செய்த, விருக்கமாக கட்டி முகங்குப்புற வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கண்ணியமானவர்களே, அவருடைய மகன் அவர்கள்ட்ட சொல்லுகின்றார்கள், என்னுடைய வயது பிள்ளைகளை என் அம்மாட்ட கூட்டிட்டு போவானாம், என் பிள்ளைகள் என் வயது பிள்ளைகளை யாரும் அவருக்கு முன்னால கொண்டு விளையாடவானாம், உம்மாட மனது நோகும், அதனால நீங்க இப்படி செஞ்சு என்ன அருங்கன்னு சொல்லி மகன் சொல்வார். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் அறுப்பதற்கு முயலுகின்ற போது அல்லாஹ் அழைக்கிறான், இப்ராஹிம், இப்ராஹிமை நாங்கள் அழைத்து சொன்னோம், எங்கட கணவன் நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க, எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சுவருக்கு சென்று ஆட்டு எடுத்துட்டு வராங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் முழக்கத்தோட வந்து ஒரு ஆட்டை கொடுக்குறாங்க, இதை பொறுப்பான் செய்யுங்க. கண்ணியமானவர்களே, இந்த நாலு சோதனைக்கு பின்னால முதலாவது உள்ளத்தை அல்லாஹ் சோதித்தான், இந்த உள்ளம் அல்லாஹ்வோட, அந்த உடம்பு அல்லாஹ் சோதித்தான், இந்த உடம்பு அல்லாஹ்வுக்காக, முழு செல்வத்தையும் அல்லாஹ் சோதித்தான், இந்த முழு செல்வமும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தும் நாலாவது சோதனை சோதித்தான், அதிலும் வெற்றி பெற்றார்கள். கண்ணியமானவர்களே, இதற்கு பின்னால அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சோதனைகளுக்கெல்லாம் பின்னாலதான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னுடைய நண்பராக நான் எடுத்துக் கொண்டேன் அல்லாஹ் வாதா கொடுக்கிறான். சுபஹானல்லாஹ், ஒரு சந்தர்ப்பத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அவங்களோட வாப்பா வீட்டை விட்டு திரட்ட போறாங்க, ஆசர் சிலை வணக்கக்காரன், வாப்பாக்கு தாவா கொடுக்கிறார் மகன். கண்ணியமானவர்களே, வாப்பாவை பார்த்து மகன் சொல்றாரு, வாப்பாவை பார்த்து மகன் சொல்றாரு, மகனை பார்த்து வாப்பா சொல்ல இல்ல, மகன் வாப்பாக்கு தாவா கொடுக்கிறாரு, அருமை வாப்பாவே, சைத்தான வணங்காதங்க வாப்பா, என் அருமை தந்தையை சைத்தான வணங்காதீங்க. இன்ன சைத்தான கானலில் ரஹ்மானி அசியா, நிச்சயமாக சைத்தான் இருக்கிறானே, நிச்சயமாக சைத்தான் இருக்கிறானே ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவன். எனவே உங்களுக்கு பயப்படுறேன் வாப்பா, ரஹ்மான் அல்லாட அதாபு வந்து உங்களை பிடிச்சு கொள்ளுமோ எனக்கு பயமா இருக்கு வாப்பா. எந்த உலகத்துக்கு பிறக்க செஞ்ச வாப்பா இல்லையா நீங்க, எந்த மனம் தாங்காது நான் ஒரு மகன் இல்லையா, அதனால தந்த வாப்பா பார்த்து சொல்றாரு கண்ணியமானவர்களே, அப்படி நீங்க ரஹ்மானுக்கு மாற செஞ்சிட்டா சைத்தாண்ட ஒரு நண்பராக மாறிவீங்க. இப்படி எல்லாம் அழகா ஒரு வாப்பா ஒன்று பிள்ளைக்கு சொல்றத போல பிள்ளை ஒன்று வாப்பாக்கு சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொன்னதுக்கு பின்னால ஆதர் சொன்னாரு, கால அராகிபுன் அந்த ஆலிஹதியா இப்ராஹிம், இப்ராஹிமே என்ன சொல்றா, இவ்வளவு காலம் நான் வணங்கிட்டு வந்த இந்த விக்கிரகம் எல்லாம் நீ உடைக்க செல்றயா, இதை வணங்கவானு சொல்றயா, இந்த வேலைய விட்டுடு, இந்த வேலை எங்களுக்கு சொல்லவானாம், லைலம் தந்தஹி இந்த வேலையை நீ விடையில்லண்டா, ல அருஜுமன்னக உன்னை கல்லால் அடிச்சு கொள்ளுவேன், என்ன விட்டு ஒதுங்கி போயிடு, நீ வாப்பா நான் வாப்பா நீ மகன் நான் சொல்றத கேளு, என்ன விட்டு ஒதுங்கி போயிடு. கண்ணியமானவர்களே, ஒரு வீட்டுக்க இரண்டு கட்சிக்காரர் வாழ்வது சிரமமான காரியம், இரண்டு அரசியல்வாதிகள் வாழ்வதே சிரமமான காரியம், ஒரே மார்க்கத்தை சேர்ந்த இரண்டு கருத்து உரியவர்கள் ஒரு வீட்டிற்குள்ளே வாழ்வது சிரமமான காரியம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தையோடு சிலை வணக்க செய்யக்கூடிய தந்தையோடு ரப்ப வணங்கக்கூடிய சுஜூது செய்யக்கூடிய இருவர்கள் வீட்டுக்குள் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய சோதனை, அப்படியான ஒரு சோதனை வந்துவிட்டால் எங்களுடைய ஈமான் எப்படி இருக்கும். கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் தந்த வாப்பா தந்த மகனை விரட்டக்கூடிய சந்தர்ப்பம் வருகிறது. அதுக்கு பின்னால அல்லாவை நம்பிய ஒரு வாலிபர், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்த ஒரு வாலிபர் அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், வாப்பா தான் உங்களை விரட்டினாங்களா, காபத்துல்லா அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பக்கத்துல இப்ராஹிமே உங்களுக்கு ஒரு இடத்தை நான் ஒதுக்கிட்டேன். சுபஹானல்லாஹ், இன்னைக்கு மக்கா மதீனாக்கு போறவங்க, ஹஜ்ஜிக்கு போறவங்க, உம்ராக்கு போறவங்க எல்லாரும் அந்த இடத்துல ரெண்டு ரகா சுன்னத் செலுத்தி எங்களோட தேவைகளை நிறைவேற்றலாம்னு துஆ கேட்பாங்க. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நம்பிய யாரையும் அல்லாஹ் ஒரு ஹலம் கைவிட மாட்டான். எனவே கண்ணியமான வாலிபர்களே, கண்ணியமான யோதிபர்களே, இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த போறேன். அதுதான் இன்றைய சிறார்கள், இன்றைய வாலிபர்கள் நாளைய தலைவர்கள். இந்த வாலிபம் பெருமதியான ஒரு வாலிபம், சஹாபாக்களோடு இருந்த அநேகமானவர்கள் வாலிபத்தில் நிறைய வேலைகளை சாதித்தார்கள். சமூகத்தின் உயிர் நாடி என்று இந்த வாலிபத்தை வர்ணிப்பார்கள், சமூகத்தின் முது எலும்பின் இந்த வாலிபத்தை வர்ணிப்பார்கள், சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு தங்களை தயார்படுத்துகின்ற வயதென்று இந்த வாலிபத்தை வர்ணிப்பார்கள். நாம் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பருவம் இந்த வாலிபம், யாரும் விருப்பப்பட மாட்டார்கள் நாங்கள் வயோதிபமாக வேண்டும் என்று. அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அந்த அல்லாஹுடைய நபி அவருடைய வகையை எழுதக்கூடிய அநேகமான சஹாபாக்கள், அதாவது வாலிபர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள் வாலிபர்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு தளபதியாக அனுப்பியவர்கள் வாலிபர்கள், சுவர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்ட அதிகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். எனவே வாலிபம் சாதிக்கக்கூடிய வயது, சாதிக்க முடியாத வயது என்று யாருமே சொல்ல முடியாது. வாலிபத்துல எதையும் செய்யலாம், நல்ல வேலைகளுக்கு பயன்படுத்தின அந்த வாலிபம் பெருமதியாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த வாலிபத்தை அழகாக்கக்கூடியது இபாதத்தான். நாளைய மறுமையில அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு தெரிவு செய்திருக்கிற வயதும் வாலிபம் தான். நீங்க வாலிபராக வெறியுங்க, சுவர்க்கத்துல வயோதிபம் கிடையாது. பெண்களா இருந்தாலும் தான், ஆண்களா இருந்தாலும் தான், நாளைய கயாமத்து நாள் அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்பான், எங்கட வாழ்நாளை பற்றி கேட்பான். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு கேள்வி அதில் கேட்பான், எங்களோட வாலிபத்தை பற்றி கேட்பான். எங்களுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் விசாரித்து விட்டால் அந்த வாழ்நாளுக்குள்ள இருக்கின்ற வாலிபத்தை பற்றி ஏன் விசாரிக்க வேண்டும்? வாழ்நாளை பற்றி விசாரிக்கின்ற அல்லாஹ் அந்த வாழ்நாளுக்குள்ளே வாலிபம் இருக்கிறது, வாலிபத்தை தனியாக ஒரு கொசனாக அல்லாஹ் விசாரிக்கிறான் என்றால் வாலிபம் பெருமதியான என்பதை நானும் நீங்களும் விளங்கிவிடும், நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பான வாலிபர்களே, நாம் ஒரு காலத்தில் கவலைப்படுவோம், ஏண்ட வாலிபம் பள்ளியோட கழியலையே, ஏண்ட வாலிபம் விளையாட்டாக கழிஞ்சிச்சே என்று நாங்கள் ஒரு காலத்தில் கண்ணீர் வடிக்க கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வாலிபர்களையும் உள்ளத்தை தொட்டு இரக்கமாக சொல்றேன், வாலிபத்தை ஐபாதத்தில் கழியுங்க. நாளை கயாமத்து நாள் அல்லாஹ் 7 சாராருக்கு நிழல் கொடுப்பான், அதுல ஒரு சாரார் வாலிபர்கள். சாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ் இபாதத்தில் தன் வாலிபத்தை கழித்தவர்களுக்கு அல்லாஹ் கூப்பிட்டு சுவர்க்கத்தை கொடுப்பான். வாலிபம் பெருமதியானது, இந்த அருள் பெருமதியான அருள், இந்த அருள் எந்த அளவு பெருமதியானதோ அதற்கு ஏற்றால் போல் தான் அல்லாஹ்வுடைய விசாரணையும் இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, வாலிபர்களுக்கு அழகான ஒரு வரலாறாக அல்லாஹ் யூசுப் நபியுடைய வரலாற சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா 25 நபிமார்களுடைய வரலாறுகள் குர்ஆனில் சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லுகிறான், அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லுகின்ற போது வித்தியாசமான பாணியிலே சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லுகின்ற போது, நஹ்னுனா குஸு அலைக அஹ்சனல் கஸஸ், அழகிய சரித்திரம் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறோம் என்று அல்லாஹ் அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கதையை எங்களுக்கு ஆரம்பித்து சொல்லி தருகிறான். அவர் வாலிப வயது அடைந்த போது அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் நாங்க கொடுத்தோம். நல்ல ஒழுக்கமுடையவருக்கு இப்படித்தான் நாங்க நல்ல விஷயத்தை சிறுசிலே கொடுத்துருவோம். சின்ன வயதிலே எது தேவையோ அதை அல்லாஹ் கொடுத்துருவார். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு கட்டத்தில் எல்லாம் அறையெல்லாம் மூடப்பட்டு அதுலுக்க விடப்பட்டிருக்கிறார். தெரியும், கதவெல்லாம் மூடப்பட்டு கதவு வரைக்கும் நகர்ந்தாலும் கதவும் திறக்கப்படாது என்று தெரியும். ஆனால் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை அவரை விட்டு போகவில்லை. மூடியிருக்கின்ற கதவு வரைக்கும் நகர வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அப்படித்தான் முயற்சி செய்யுங்கள், அதுக்குரிய பிரதிபலனை அசலாத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எனவே கண்ணியமானவர்களே, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடத்தில் இருந்து கதவு வரைக்கும் நகர்ந்தார்கள். நகர்ந்ததுக்கு பின்னால் மூடிய கதவை அல்லாஹ் திறக்க செய்தான். வெளியிலே அரசன் என்ன செய்தான்? கண்ணியமானவர்களே, சிலருடைய பேச்சை கேட்டுவிட்டு அப்படியே இவரை ஜெயிலிலே போடுகிறார், சிறையிலே போடுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். என்ன அழகான வார்த்தை பாருங்க, குர்ஆன் சொல்லுகிறது, قال ربي السجن احب الي مما يدعونني اليه. அந்த பெண் என்ன பாவத்துல கூப்பிட்டு அந்த பாவத்துல மூழ்குவதை விடவும், எனக்கு சிறையில போய் பல வருடங்கள் வாழ்வது ஏற்றமானது. இன்றைய வாலிபர்கள் பாவத்தை செய்து விட்டு அதாவது சிறைச்சால் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாவத்தை விட்டு தவிந்து சிறையிலே சில வருடம் இருந்தார்கள். வித்தியாசம் இதுதான். எனவே கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால சிறையில குறந்து அடைக்கிறார்கள். அல்லாட உதவியை பாருங்க, அல்லாஹ் ஒரு பாவத்திலிருந்து தடுப்பதற்காக ஒரு நபிய சில வருடங்கள் சிறையில போட்டான். அதற்கு பின்னால சிறையுக்கு போயிட்டா அங்கேயும் பல குற்றவாளிகள் இருந்தார்கள். சிறையில நுழைஞ்சதுக்கு பின்னால அங்க சிறைக்குள்ள போனா வெவ்வேறு இரண்டு குற்றங்களுக்காக ரெண்டு வாலிபர்கள் சிறைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த வாலிபர் இப்ராஹிம் அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றார், இன்னா நராக மினல் முஹ்சினீன், உங்களை நல்ல மனுஷரா நாங்க பாக்குறோமே, தப்பு செஞ்சு போட்டு சிறைக்க வந்த மாதிரி நீங்க விளங்க இல்லையே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவிய பாருங்க, சிறைக்குள் இருக்கின்ற குற்றவாளிகள் சொல்கிறார்கள், தப்பு செய்து போட்டு நீங்க சிறைக்குள்ள வந்த மாதிரி விளங்க இல்லையே, நீங்க ஒரு நல்ல மனிதரே, எங்கட பார்வையில விளங்குதே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மக்ளூக்க வச்சு ஒரு நபியை கண்ணியப்படுத்துறான். அதுக்கு பின்னால அந்த சிறைக்குள்ள இருந்து தரிசு செய்யறாரு, கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நீண்ட வரலாறு கண்ணியமானவர்களே, நேரம் போதாது. அதுக்கு அடுத்ததாக
அரசனுடைய மனைவி வந்து எல்லாரையும் விசாரிக்கிறான். விசாரிச்சு அரசனுடைய மனைவி கிட்ட விசாரணை நடக்குது, அந்த பெண்கள்ட விசாரணை நடக்குது. அரசன் அப்படியே ஓராரு வந்து கேக்குறாரு,
காலமா ஹத்பு குன்ன இதுராவத்துன்ன யூசுஃப் அன் நஃபிஹி,
நீங்க எல்லாரும் போய் யூசுப் என்று சொல்லக்கூடிய அந்த வாலிபர்ட்ட இருந்த போது கதவெல்லாம் முடிச்சிருந்தீங்களே, அந்த சந்தர்ப்பத்துல என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்களே. இந்த எல்லா பெண்கள்ட்டையும் அந்த அரசன் வந்து விசாரிக்கிறார். அந்த பெண்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொன்னார்கள், அல்லாஹ் தூமையானவன், யூசுப் என்ற வாலிபத்தை ஒரு கெட்ட குணத்தை கூட நாங்க பார்க்க இல்லை, அவர் நல்ல மனிதன். எல்லா பெண்களும் சில வருடங்களுக்கு பின்னால உண்மையே சொல்லுறாங்க. அல்லாஹ் விடல, அரசனுடைய மனைவி என்ன பேசினா என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான். அரசனுடைய மனைவி சொல்றான், அரசனுடைய மனைவி சொல்றான், யூசுப் என்ற வாலிபர் உண்மையாளர். ஆரம்பத்துல நான் சொன்னதுதான் பொய், சில வருடங்களுக்கு பின்னால் உண்மையில நான் சொன்னது பொய், அவர் சொன்னதுதான் அன்றும் உண்மை இன்றும் உண்மை. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால இப்ராஹிம் அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையை சொல்லுறார்கள், பெருமையான வார்த்தை, ஒவ்வொரு வாலிபரத்திலும் இருக்க வேண்டிய வார்த்தை. பார்த்து வச்சு தவிந்துட்டாரு, சிறைக்குள்ள அல்லாட உதவி கிடைச்சிட்டு எல்லா பெண்களும் அவங்க சொன்ன கருத்தை வச்சு வாபஸ் பெற்றுட்டாங்க, அவருக்கு விடுதலை கிடைக்க போகுது. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அல்லாஹ்
சொல்லுகிறான், நான் தூய்மைப்படுத்தல, ஏண்ட நப்சு நல்ல நப்சுன்னு நான் சொல்ல இல்ல,
நிச்சயமா அந்த நப்சு இருக்குதே, பாவத்தை கண்டா சாயக்கூடிய தன்மை உடையதுதான். அல்லாஹுடைய இரக்கம் இருந்தா அந்த உடம்பு அந்த நப்சு பாவத்தை விட்டு தவிந்து கொள்ளும்.
இல்லாமா ரஹீம ரப்பி,
ஏண்ட ரப்ப எனக்கு இரக்கம் காட்ட இல்லண்டா, அந்த பாவத்துல நாளும் மூழ்கியிருப்பேன். மன்னிக்க கூடியவன் இரக்கமானவன். எனவே கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால சிறையில் இருந்து விடுதலை பெறுகிறார்கள். பெற்றதுக்கு பின்னால ஹைகோர்ட் போக இல்ல, நான் யாருன்னு தெரியுமான் அவர் மார்பு தட்டி பேச இல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகொண்டார்கள்,
காலஜி அல்நி அலா ஹஜாயினில் அரவ்,
எனக்கு தேசிய களஞ்சியத்தை பற்றி கொஞ்சம் அறிவு இருக்குது. உங்களோட அமைச்சுக்கு கீழே, உங்களோட கவர்மெண்ட் கீழே, அந்த பொறுப்பை எனக்கு தாங்க, அந்த பொறுப்பை எனக்கு தாங்க. அவருக்கு ஏழும் வழக்கு தொடர, ஆனா பொறுமையாக அவரு கீழே வேலை செஞ்சு நல்ல ஒரு பெயரை எடுத்தாரு. எனவே கண்ணியமானவர்களை எதை சொல்ல வருகிறேன்டா, அல்லாவை நம்பிய எந்த வாலிபர்களையும் அல்லாஹ் கைவிட மாட்டான். அதுக்கு வரலாறு குர்ஆன் சொல்லி தருகிறது, அழகான கதையாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகிறான். எனவே அன்பான வாலிபர்களே, இந்த வாலிப காலத்துல சில குணங்கள் எங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணும். இந்த வாலிபம் அழகாகணும் ஒழுக்கத்தால, அழகாகணும் இபாதத்தால. இபாதத் இல்லண்டா அந்த வாலிபம் செழிப்பான வாலிபமாக இருக்காது. ஒழுக்கம் இல்லண்டா மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமானவன். மிருகம் இருக்குதே, ஒரு ஜராவைய அழுக்க செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு, ஒரு மெதட் இருக்கு. அந்த முறையில தான் மிருகம் செய்யும், அந்த இடத்துல தான் செய்யும், குறிப்பிட்ட ஒரு நேரத்துல தான் செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே, அவன் எந்த இடத்திலையும் எங்கு போயும் என்னென்ன அமைப்புல எப்படி செய்யணுமோ அப்படியெல்லாம் செய்வான். அதனால ஒழுக்கம் உள்ளத்துல இருக்கணும். முந்தி வாழ்ந்த சமுதாயம் ஒழுக்கம் இருந்தது. முந்தி வாழ்ந்த பெரியார்கள் அதிகமாக பள்ளியோடு நேரத்தை கழித்தார்கள். எந்த அளவு ஒழுக்கம் டால் மலக்குமார்களுடைய வீட்டை பற்றி அல்லாஹ்விடத்திலே பொறாமைப்பட்டு பேசுகின்ற அளவுக்கு ஒவ்வொரு வீட்டுடைய மாகோல் இருந்தது. இன்று வீட்டுக்கு வரக்கூடிய மலக்குமார்களை துரட்டக்கூடிய நிலைமையில் தான் எங்களுடைய வீடுகள் இருக்கிறது. இதே கண்ணியமானவர்களே, உங்களுடைய வீட்டு சூழலை சீராக வச்சுக் கொள்ளுங்க. ஒழுக்கமான வாலிபர்களாக வாழ்றதுக்கு பழகிக் கொள்ளுங்க. அடுத்ததாக வாலிப காலத்துல எங்களுக்கு நட்பு ஏற்படும். யார நண்பனா எடுக்கணும், யார பார்த்தா யாரோட சேர்ந்தா எங்கட அறிவு கூடுமோ, யாரோட சேர்ந்தா எங்கட ஈமான் கூடுமோ, யாரோட சேர்ந்தா மறுமையுடைய சிந்தனை ஏற்படுமோ, யாரோட சேர்ந்தா எங்களுடைய ஈமான எங்களுடைய இஸ்லாத்தை பாதுகாத்தலுமோ, யாரோட சேர்ந்தா எங்க மானம் பாதுகாக்கப்படுமோ, அப்படியானவர்களை தெரிவு செஞ்சு வாலிபராடுங்க. எங்கள்கிட்ட இருக்கிற ஈமானையும் எடுத்து போடுகின்ற, நாங்கள் செய்கின்ற நன்மைகளையும் கலட்டி எங்களை பாவத்தை வந்து மாற்றுகின்ற அப்படியான நண்பர்களை யார் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்தது முக்கியமான அன்பான வாலிபர்களே, இன்னும் ஒரு விஷயம் எங்களை வாலிபட்டு இருக்கிற பலவீனமான விஷயம், வாலிப காலத்தில் அநேகமான வாலிபர்கள் பெற்றாரு கட்டுப்படுவதில்லை. இது ஒரு கவலையான விஷயம், இது ஒரு கவலையான விஷயம். அல்லாஹ்வோட சந்தோஷம் பெற்றோர் சந்தோஷத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வோட கோபம் பெற்றோர் கோபத்தில் இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் இரவில் தூங்கிடுவோம், ஒரு தாய் தூங்க மாட்டான். வீட்டில் ஒரு வருட ரெண்டு வருட பிள்ளை இருந்தா ஒரு தாய் தூங்க மாட்டா, ஒரு நாளைக்கு 20-30 முறை எழும்புவா. கனிமானவர்களை வீட்டில் சமைப்பாங்க, உப்பு இருந்தா ருசி இருந்தா மகன் சாப்பிடுவாரு, உம்மா பாப்பா சாப்பிடுவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனா உம்மா எப்ப தெரியுமா சாப்பிடுவா? அந்த சாப்பாடு மிஞ்சி இருந்தா தான் உம்மா சாப்பிடுவா. ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு வாலிபரும் தங்களுடைய தாய்மாட்ட போய் கேளுங்க, உம்மா நீங்க எத்தனை நாள் உங்கள வாழ்க்கையில சாப்பிட்ட மாதிரி நடிச்சிருக்கிறீங்க, சாப்பாடு முடிஞ்சு சாப்பிட இல்ல சாப்பிட மாதிரி எத்தனையோ ஒவ்வொரு தாயும் நடிச்சிருப்பாங்க. எனவே உங்களுக்கு கிடைச்ச மனைவிய வச்சு உங்களோட அம்மா ஒதுக்கிறவானாம், உங்களுக்கு கிடைச்ச நண்பர்களை வச்சு வாப்பா ஒதுக்கிறவானாம், அது பயங்கரமான பாவம், பல சோதனைகள் வருவதற்கு ஒரு பிரதான காரணம். எனவே அவங்கள பாக்கியமா கருதுங்க. இன்னைக்கு உம்மா வயது, உம்மா மெலிஞ்சி முகம் எல்லாம் அப்படியே உள்ள போய் ஒன்று நாங்க விளங்கி கொள்ளணும். எங்களோட உம்மாட அழகு போனது எங்களை இந்த உலகத்துக்கு பிறக்க செய்தால, எங்களை பார்த்ததால, எங்களை கஷ்டப்பட்டதால என்பதை நாங்க மறந்துவிடக் கூடாது. எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெள்ள மனைவி வச்சுக்கொண்டு, எங்களுக்கு கிடைச்ச ஒரு செல்வந்த மனைவி வச்சுக்கொண்டு நாங்க மனைவிய எங்கட உம்மா வாப்பா ஒதுக்குவோம்டா, அல்லாட சோதனை மாற்றுக்கு இது மட்டும் போதும். எனவே அன்பான வாலிபர்களே, இந்த விஷயத்துல கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்க. அடுத்தது வாலிப காலத்துல முக்கியமாக இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரியார்கள் பொறுப்புதாரிகளை கட்டுப்பட்டு நடங்க. இந்த நாவால எல்லாத்தையும் பேசி விடவான, உள்ளத்தப்படுற எல்லாத்தையும் பேசவானாம். அப்படி உள்ளத்தப்படுற எல்லாத்தையும் நாங்க பேசினா சிலர் தான் புரிவார்கள், பலர் பிரிவார்கள். எனவே எங்களுடைய ஒரு வார்த்தை சமூகத்தை பிரிக்கிற வார்த்தையாக, ஒரு குடும்பத்தை பிரிக்கிற வார்த்தையாக இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 50-60 கிராம் இருக்கும் இந்த நாக்கு, இந்த நாவு 50-60 கிலோ கிராம் எடையுடைய இந்த உடம்ப கொண்டு நரகுல தள்ளக்கூடிய பயங்கரமான ஒரு 50 கிராம் தான், ஆனா முழு உடம்பையும் கொண்டு நரகுல தள்ளக்கூடியது. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாக்கை பிடிச்சு சொன்னாங்க, அதிகமான மக்களை நரகத்துல தள்ளக்கூடிய ஒரு உறுப்பு தான் அந்த நாக்குன்னு சொன்னாங்க, அந்த நாவுன்னு சொன்னாங்க. எனவே கண்ணியமானவர்களே, அன்பான வாலிபர்களே, எங்களோட அமளிவாதத்தை பாதுகாக்கணுமா, அல்லாஹ் எங்களுடைய இரக்கமா இருக்கணுமா, நாளைய மறுமையில 7 சாரால ஒரு சாராளாக நாங்க இருந்து அல்லாஹ் நிலைப்பெறணுமா, அதற்காக இந்த உலகத்துல அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுங்க என்ற விஷயத்தை யாரும் மறந்துடாதுங்க. ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்லிவிட்டு இந்த ஹுத்பாவை நிறைவு கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, நாங்க அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வாழ்ந்தா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான், யார் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு வாழ்கிறார்களோ, அல்லாஹ் ரசூலுக்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டு நண்பர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் நாளைய மறுமையில அல்லாஹ் அருள் செய்த அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு வெளிப்பாட்டுவான். நபிமாருடைய காலத்துல நாங்க வாழ இல்லை, ஆனா அல்லாஹ் ரசூலுக்காக அவன் இந்த உலகத்துல எங்கட வாழ்க்கை கழிஞ்சால் நாளைய மறுமையில அல்லாஹ் எங்களை நபிமார்களோடு எழுப்பாட்டுவான், உண்மையாளர்கள் எடுப்பாட்டுவான், வாழ தூக்கி யுத்தம் செஞ்ச சுஹதாக்களோடு எழுப்பாட்டுவான். நாங்க ஒரு ரத்தம் சிந்தையில இஸ்லாத்துக்காக வேண்டி, ஆனால் சுஹதாக்களோட நாளையில் அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டுவான், சாலிஹான நல்ல மக்களோடு எழுப்பாட்டுவான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். இதை விட வேற என்ன அழகான நட்பு உங்களுக்கு வேணும், அல்லாஹ் ரசூலுக்காக நீ வாழ்ந்தா நாளைய சுவர்க்கத்துல நபிமாரோடு நீங்க இருப்பீங்க. அல்லாஹ் ரசூலுக்காக நீ வாழ்ந்தா நாளைய மறுமையில நீங்க சித்தீகங்களோட சுஹதாக்களோட சாலிஹீங்களோட இருப்போம் என்பதாக அல்லாஹ் எங்களுக்கு வாழ்தா தருகிறான். எனவே கண்ணியமானவர்களே, அன்பான வாலிபர்களே, இந்த வாலிபத்தை பெருமதியாக சொல்லுங்க. நாளைய கயாமத்தில் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கின்ற போது அந்த வாலிபத்துக்கு அழகான முறையில் பதில் கொடுக்கக்கூடிய வாலிபமாக எங்களுடைய வாலிபத்தை கணிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அனைவரை கபூ செஞ்சு கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான அடியார்களாய் அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் தக்கராசுரை சந்தோஷத்துல தடுமாற்றம் இல்லாம களிமா மொழியக்கூடிய பாக்கி தந்துடுவாயாக. யா அல்லாஹ் தியாகங்களை நினைவுபடுத்திக் கொண்டோம் யா அல்லாஹ், நாங்க எந்த தியாகம் செய்யவில்லை யா அல்லாஹ், எனவே எங்களை கபூல் செஞ்சு கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை சுஜூத் செஞ்ச நிலைமையில எங்களை உயிரெடுத்துரு யா அல்லாஹ். உனக்கு பொருத்தமானவர்களாய் அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வா ஆஹிரத வானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.